புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக தாய்ப்பால் வார தினத்தை முன்னிட்டு இன்றைய நமது நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலன் மற்றும் நோய் தடுப்புத்துறை முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் தாய்ப்பாலின் மேன்மையும் முக்கியத்துவமும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் திரு மதிப்பிற்குரிய டாக்டர் கே சரவணன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் டாக்டர் கே சரவணன் பேசுகிறேன்.
சிறப்பானதொரு வணக்கத்தை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வார விழாவாக அனுசரிக்கப்பட்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தில் பல்வேறு பயனுள்ள தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சி சார். தாய்ப்பால் என்பது குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி வழங்கக்கூடியதாகவும் பெரும்பாலும் அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக் இருக்கக்கூடியதாகவும் கருதப்படுகிறது. அந்த வகையில் உலக தாய்ப்பாலின் மகத்துவம் குறித்தும் உலக தாய்ப்பால் வார விழா ஏன் அனுசரிக்கப்படுகிறது குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
ஆகஸ்ட் முதல் வாரத்தில் உலக தாய்ப்பால் வார விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது வந்து எதுக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சிளம் குழந்தைகளுடைய இறப்பு விகிதத்தை தவிர்க்கணும் ஒன்று, அதற்கப்புறம் குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கில் இருந்து நம்முடைய உலக சுகாதார நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, WHO அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேர்ல்டு ஹெல்த், ஆங்கிலத்தில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நிறுவனத்தினால 1990 முதல் இந்த தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில், உலகம் முழுவதும் ஊக்குவிக்க வேண்டும், பச்சிளம் குழந்தைகளின் மரணத்தை தவிர்த்து தாய்மார்களுக்கு இந்த தாய்ப்பால் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு வாரம் வரைக்கும் அனுசரிக்கிறோம், ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி இன்னையோட கருத்துரு, ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு கருத்து இருக்கும். என்ன கருத்துரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வேலைக்கு செல்லும் தாய்மார்களுக்கு நாம் வசதிகள் செய்து தருவோம், அதே போல் தாய்ப்பால் கொடுப்பதை உறுதி செய்வோம். இதுதான் இன்றைய வருடத்துடைய கருத்துரு. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நிறைய தாய்மார்கள் வேலைக்கு போகிறதுனால வந்து வேறு வேறு பால், அதாவது வந்து வீட்டில் வந்து இந்த பசுமாட்டு பால் இருக்கும், இல்லை வந்து ஏற்கனவே வந்து கடையிலேருந்து வாங்கக்கூடிய அந்த மில்க் பவுடர் சொல்லுவாங்க, பால் பவுடர், அந்த பவுடரையும் வந்து குழந்தைக்கு வந்து தன்னால் கொடுக்க முடியாதுன்றதுனால வேலைக்கு பணிக்கு செல்லும் பொழுது அது கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் முதல் உணவு, இன்றியமையாத உணவு. அதற்காகத்தான் இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது.
ரொம்பவே சிறப்பாகவும் அருமையாக சொன்னீங்க சார். பெரும்பாலான மக்கள் வந்து குழந்தைகள் பிறந்தவுடன் தாய்ப்பால் கொடுப்பது என்பது குறைந்து கொண்டு வருகிறது. புட்டிப்பாலாக இருக்கட்டும் சரி, பாக்கெட் பால், என அனைத்து மக்களும் வந்து தாய்ப்பால் கொடுப்பதை மறந்து விடுகிறார்கள் என்றே சொல்லலாம். அந்த வகையில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் என்பது அனைத்து மக்களும் அறியப்பட வேண்டிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இத்தினத்தில் தாய்ப்பாலின் சிறப்பு அம்சங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
தாய்ப்பாலை பற்றி ஒரு சின்ன கவிதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். தாய்ப்பாலே தாய்மையின் வரம், தாய்ப்பாலே குழந்தையின் வளம், தாய்ப்பாலே உடல் ஆரோக்கியத்தின் வளம், தாய்ப்பாலே மனித மன உறுதியின் உரம். எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வந்து ஒரு தாய்மை அடைஞ்சிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு வரம் மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் வந்து தாய்ப்பால். அந்த தாய்ப்பால்னால் குழந்தைகளுக்கு வந்து சொல்ல முடியாத நன்மைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுடைய உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும், அவன் பெரியதாக ஆனால் கூட வந்து அவன் மன உறுதியோடு செயல்படுவதற்கும் அடிப்படையில் நீங்கள் பிறந்த பிறகு கொடுக்குறீங்களே அந்த தாய்ப்பால் தான் அவனுக்கு வழிகாட்டியாக உறுதுணையாக இருக்குது. அந்த மாதிரி வந்து தாய்ப்பாலனுடைய மகிமை வந்து சொல்லிகிட்டே போகலாம். தாய்ப்பால் வந்து ஒரு சுத்தமான உணவு, ஒரு சிறந்த உணவு, முக்கிய உணவு, முதல் உணவு. எதுக்காக முதல் உணவு அப்படின்னு சொல்கிறோம்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் ஊட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம், விலங்குகள் ஆகட்டும் மனிதர்கள் ஆகட்டும், ரெண்டு பேருமே வந்து பிறந்த குழந்தைகளுக்கு அதனுடைய குழந்தைகளுக்கு வந்து பாலை, அதாவது முதல் உணவு. நீங்கள் எங்கே உலகத்தில் மூளையில் தேடினாலும் ஒரு தாய் தான் அந்த குழந்தைக்கு வந்து உணவை, தாய்ப்பாலை கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து நமக்கு ஒரு பெண்மையை வந்து வடிவமைச்சிருக்கு. பெண்களெல்லாம் அதுக்கு தான் வந்து மதிக்கணும், உயர்வாக போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணால் நினச்சா கூட வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அந்த உணவை, அந்த நேரத்தில் முதல் உணவை கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதனால தான் முதல் உணவு அப்படின்னு சொல்கிறோம். பிறகு சத்தான உணவு எது என்று எதுக்கு சொல்கிறேன்னா, அதில் வந்து புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், மற்ற மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. அது தவிர எதுக்காக சிறந்த உணவு அப்படின்னு சொல்கிறோன்னா, குழந்தைக்கு நோய் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் வந்து அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பொருட்கள்லாம் வந்து அந்த வேதிப்பொருட்கள் பாலில் வந்து சுரக்குது. சுரக்கும் பொழுது வந்து குழந்தைக்கு வந்து அந்த 6 மாதங்கள் வரைக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வருது. குழந்தை பிறந்தவுடனே நிச்சயமாக 6 மாதங்கள் வரைக்கும் ஒரு தாய் எந்த தண்ணியும் கொடுக்காம, தேனையும் கொடுக்காம, அதாவது வேறு எந்த பாலையும் கொடுக்காம தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தால் போதுமானது. அந்த உணவே குழந்தைகளுக்கு போதுமானது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ பால் சுரக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 400-700 ml வரைக்கும் தாய்ப்பால் வந்து சுரக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிறந்த உடனே பால் கொடுக்கணும்னு சொல்கிறோமே, உலக அளவில் எந்த அளவில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 41% பேர், அதாவது குழந்தை பிறந்தவுடன் 1 மணி நேரத்தில் தாய்ப்பால் ஆரம்பிக்கும் தாய்மார்களின் அளவு எப்படின்னு அந்த புள்ளி விவரம் சொல்லுதுன்னா 41% பேர் தான். ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் வந்து தாய்ப்பால் வார விழாவை கொண்டாடிட்டு வந்தாலும் ஆனால் 41% பேர் தான் வந்து அதை கொடுத்துட்ருக்காங்க. மீதி உள்ள 59% பேர் குழந்தை பிறந்த உடனே ஆரம்பிக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அறியாமல் இருந்துட்டு இருக்கிறதுனால அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே சில பேர் தேனை வந்து நாக்கில் திணிப்பாங்க, இல்லை சக்கரை தண்ணி, குளுக்கோஸ் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நாக்கில் வைப்பாங்க. சில பேர் வந்து இந்த பால் தான் கொடுக்கணும், கழுத பால் கொடுக்கணும், இல்லை ஆட்டுப்பால் கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரியவங்க சொல்கிறத தான் அந்த தாய்மார்கள் வந்து கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. குழந்தை பிறந்தவுடனே சிறக்கக்கூடிய தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும். அதுதானே இயற்கை வந்து நம்மளுக்கு வடிவமைச்ச மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து குழந்தைக்கு கொடுக்கணுன்றதுக்கு தான் அந்த இயற்கையில் வந்து அந்த தாய்ப்பால் வருது. பெண்களுக்கு தான் அந்த சிறப்பு அம்சத்தை வந்து இயற்கை கொடுத்துருக்கு. அதற்காக தான் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய மகான் இருந்தார், அவர் பேர் வந்து வேதாத்ரி மகரிஷி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்மையை மதிக்காத போற்றாத மனிதர்கள் இருந்தால் அந்த நாடு முன்னுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி ஒரு சின்ன கவிதையை உங்களுக்கு, ஏன் பெண்மையை போற்றணும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவிதையை உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் திருவுள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய், வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழ்கின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலக ஜீவராசிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதெல்லாம் யாருடைய பங்களிப்பு, ஒரு தாயினுடைய பங்களிப்பு. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், யாராவது மறுக்க முடியுமா? 100% மறுக்கவே முடியாது. அதனால் பெண்களுக்கு மதிப்பும் பாதுகாப்பும் அவங்களுக்கு உயர்வும் தரக்கூடிய நாடு தான் முன்னுக்கணும். அதே போல் வந்து இயற்கை வடிவமைச்சிருக்க அவங்கள, ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய பாக்கியம், அதே மாதிரி வந்து தாய்ப்பால் தரக்கூடிய வாய்ப்பும் அந்த இயற்கை வந்து பெண்கள் இடத்துல தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறது. அதனால் வந்து நாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் இந்த நேரத்தில் செய்து தர வேண்டும். வேலைக்கு செல்லும் பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், குழந்தை பிறந்தால் பால் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். தாய்ப்பாலின் சிறப்பு அம்சங்களை கவிநயோடையோடு பல்வேறு உதாரணங்கள் கொடுத்து சிறந்த கருத்துக்களை கூறினீர்கள். அதனைத் தொடர்ந்து தாய்ப்பால் என்றால் அனைவருக்கும் தெரியும், பெரும்பாலும் இந்த சீம்பால் என்று குறிப்பிடுவார்கள். அதை பற்றி மக்களுக்கு சிறந்த ஒரு விளக்கத்தை வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அதாவது குழந்தை பிறந்த பிறகு ஒரு தாய்க்கு வந்து அடர்த்தி அதிகமான பால் வரும், அதை தான் வந்து சீம்பால் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய முக்கியத்துவம் தெரியாத அந்த காலங்களில் வந்து இவ்வளோ அடர்த்தியான பாலை வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால நிறைய தாய்மார்கள் அதை பிழிஞ்சு விட்டுருவாங்க. அதில் தான் வந்து முக்கியமாக புரத சத்து இருக்குது. பிறகு வந்து விட்டமின் ஏ குழந்தைக்கு கண்ணுக்கும் நல்லது, அது வந்து குடலில் வந்து ஜீரண சக்திக்கும் வந்து உதவுது. அதே மாதிரி வந்து IgA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிபாடி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு உரிய ஒரு ஆன்டிபாடி வந்து அதில் வந்து இருக்குது. அதனால் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த சீம்பால் கொடுக்கும் பொழுது அது வந்து வாழ்கின்ற காலங்கள் வரை, எப்படி அது எப்போ வந்து பெரிய மனிதனாகி வாழ்கின்ற காலங்கள் வரை அதுக்கு உறுதுணையாக அந்த செல்கள் உடம்புல உள்ள செல்களுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஒரு ஆற்றலையும் தரக்கூடியது தான் அந்த சீம்பால். அதனால் வந்து சீம்பாலை வந்து நிச்சயமாக வந்து தாய்மார்கள் தரணும். தாய்மார்களுக்கு சீம்பால் வந்து 2-3 நாட்கள் வரை அடர்த்தி அதிகமான பால் வரலாம். அந்த சீம்பாலை வந்து முதல் முதல்ல குழந்தைக்கு வந்து கொடுக்கறது ஒரு தாயினுடைய முக்கிய இன்றியமையாத கடமையாகும். அதாவது 1/2 மணி நேரத்துக்குள்ளார அந்த குழந்தை பிறந்தவொடனே கொடுக்கணும். சிசேரியன் செக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அம்மா கொஞ்சம் மயக்க நிலையில் இருப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் 1 மணி நேரத்துக்குள்ளேயாவது அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் அந்த முதல் பாலை கொடுக்கணும்.
சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய காலங்களில் வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைக்கு பெரும்பாலான முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க, நம்முடைய முதியோர்களாக இருக்கட்டும் சரி, அவங்க வந்து வழிநடத்தினில் தாய்ப்பால் கொடுக்கும் முறையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைய தலைமுறைக்கு தாய்ப்பால் கொடுக்குற முறைகளும் சில பெண்களுக்கோ மகளிர்களுக்கு தெரியவதில்லை. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், தாய்ப்பால் எப்படி கொடுக்க வேண்டும், அதை பற்றி ஒரு விரிவான கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
அதாவது தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது குழந்தைய வந்து தாய் வந்து நல்ல அன்பால் அணைச்சி மார்பகத்தோடு அணைச்சிக்கணும். அணைக்கும் பொழுது அந்த குழந்தையே வந்து அந்த மார்பு பகுதியை அந்த காம்போ தேடி வந்து பாலை குடிக்க ஆரம்பிக்கும். குடிக்க ஆரம்பிக்கும் பொழுது முதல் முதல்ல வர பால் இருக்கு இல்லையா, குழந்தை வந்து வாயை வச்சு அந்த உறிஞ்சும் பொழுது முதல்ல வரக்கூடிய பாலில் வந்து திரவ சத்து, நீர் சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் சத்து குழந்தைக்கு வேண்டிய நீர் சத்துக்கள்லாம் வந்து அதில் அடங்கி போயிடும். அதுக்கப்புறம் அந்த மார்பில் இருக்கிற பால் வந்து காலியாகும் பொழுது, அதாவது வந்து அதை வந்து தீரும் பொழுது அதில் வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த பாலில் வந்து பல சத்துக்கள் அடங்கியிருக்கும். புரதம், கார்போஹைட்ரேட், மினரல், விட்டமின்ஸ் அதெல்லாம் அடங்கி வரும். அதனால் வந்து என்ன பண்ணணும்னா தாய்மார்கள் வந்து ஒரு மார்பில் முழுசும் கொடுத்துட்டு பிறகுதான் அடுத்த மார்புக்கு குழந்தைய அனுப்பணும். அடுத்த மார்பில் குடிக்கிற மாதிரி அந்த குழந்தைய பண்ணணும். இல்லாட்டி என்ன தெரியுமாவோ, நிறைய பேர் வந்து இந்த மார்பில் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க, அடுத்த மார்பில் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. கொடுக்கும் பொழுது முதல்ல வரக்கூடிய பாலில் என்ன சத்து இருக்குன்னு சொன்னோன்னா நீர் சத்து மட்டும்தான் இருக்கும். குழந்தை அந்த நீர் சத்து மட்டும் குடிச்சிருச்சுன்னா விரைவாக பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவாங்க அந்த தாய்மார்கள், நான் நல்லா தான் பால் கொடுத்தேன், 2 மார்பிளையும் கொடுத்தேன், ஆனால் வந்து குழந்தை அழகுது. என்ன காரணம்னா கடைசியாக வரக்கூடிய பால் வந்து வரலை. அதனால் ஒரு மார்பில் கொடுத்து முடித்த பிறகு அடுத்த மார்பில் கொடுக்கணும். கடைசியாக வர பாலில் தான் சக்தி அடங்கி இருக்கிறது. முதலில் வரக்கூடிய பாலுக்கு வந்து நீர் சத்து தான் இருக்கும், குழந்தைக்கு வேண்டிய நீர் சத்து அதில் கிடைக்குது.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். பெரும்பாலான பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை பிறந்தவுடன் தாய்ப்பால் கொடுப்பதில் சிரமம் ஏற்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். தாய்ப்பால் சுரப்பு என்பது குறைவாக இருப்பதனால் தாய்ப்பால் வந்து அதிகம் சுரக்கவில்லை என்ப காரணங்களும் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் தாய்ப்பால் அதிகம் சுரப்பதற்காக சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
அதாவது கர்ப்ப காலத்திலிருந்தே ஒரு அம்மா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளாக சாப்பிடணும். நம்ம ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையெல்லாம் வந்து போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து இரும்பு சத்து மாத்திரையும் ஃபோலிக் ஆசிட் சத்து மாத்திரையும் தருவாங்க. முத்துலக்ஷ்மி ரெட்டி அம்மா அந்த நினைவு திட்டத்தின் கீழே வந்து அவங்களுக்கு வந்து 4000 மதிப்புள்ள, அதாவது வந்து 2000 கேஷும் 2000 வந்து உணவு பெட்டகமும் கொடுப்பாங்க. சத்துணவு பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் வந்து சத்து மாவு இருக்கும், பெரிச்சம்பழம் இருக்கும். தாய்மார்களுக்கும் குழந்தைக்கும் உடலும் உள்ளம் வளர்ச்சி அடைவதற்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாமே வந்து அதில் வந்து அடங்கியிருக்கும். அதனால் வந்து அந்த திட்டத்தை வந்து எல்லா தாய்மார்களும் வந்து பயன்படுத்திக்கணும். அந்தந்த ஊரில் வந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சென்று பதிவு பண்ணிவிட்டு அந்த சத்தான பொருட்கள்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து இந்த ரத்த சோகை வராது. அம்மாவுக்கு ரத்த சோகை வரலைன்னா குழந்தைக்கு வந்து குழந்தை பிறக்கும் பொழுதும் எந்த ஒரு தொந்தரவும் வராது. அந்த வராத பொழுது என்ன ஆகும்னா அம்மா நல்லா சத்தான பொருட்கள்லாம் ஏற்கனவே சாப்பிட்டுருந்தாங்கன்னா, அதாவது கர்ப்பமுற்ற காலங்களிலே சாப்பிடும் பொழுது தாய்ப்பால் சுரப்பதற்கான வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. ஒரு தாய் என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நல்ல கீரைகள், காய்கறிகள், கனிகள். அதாவது கீரைகள்னு சொல்லும்போது எந்த கீரை வேணாலும், நம்ம சாப்பிடக்கூடிய கீரைகள் எந்த கீரையை வேணாலும் சாப்பிடலாம். அதாவது வந்து ஒரு தாய்மார்கள் 3 வேளை தான் சாப்பிடணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. அவங்களுக்கு எப்பப்போ பசிக்குதோ அந்த நேரத்திலலாம் சாப்பிடலாம். அதுக்கு தானே வள்ளுவர் ஒரு குறள் அழகாக சொல்லியிருப்பார், மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிவினின். அதாவது மருந்தே தேவையில்லை. எப்போ ஒரு வந்து பசி எடுத்து சாப்பிட்றானோ, பசி எடுக்கும் பொழுது சாப்பிட்றானோ அவனுக்கு மருந்து தேவையில்லை. ஏன்னா பசி எடுக்கும் பொழுது சாப்பிட்டா ஒரு வேலை உண்ட உணவு அடுத்த வேலையில் செரிமானம் ஆயிட்ட பிறகு தான் அந்த பசி என்ற ஒரு உணர்வு ஏற்படும். அதனால் தாய்மார்களுக்கு பசி ஏற்படும் பொழுது சாப்பிடலாம். அதனால் வந்து உடல் எடை கூடாது. ஏன்னா வந்து குழந்தைக்கு நீங்கள் வந்து அதிகமான உணவு கொடுக்குறீங்க. குழந்தைக்கு தாய்ப்பால்லேருந்து 400-700 ml வரைக்கும் உங்ககிட்டருந்து குழந்தைக்கு போகுது. குழந்தைக்கு போகும் பொழுது உங்களுக்கு தேவையான ஆற்றல்கள் வந்து உணவு மூலம் தான் கிடைக்கணும். அதனால் வந்து கீரை பச்சை கீரை காய்கறிகள் பழங்கள் உங்கள் ஊரில் விளையக்கூடிய சீத்தாப்பழமாக இருக்கட்டும், கொய்யாப்பழமாக இருக்கட்டும், மாதுளம்பழமாக இருக்கட்டும், பப்பாளி பழமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடலாம். இது சளி பிடிக்கும் அதை பண்ணோம் அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஏன்னா சாப்பிட்டீங்கன்னா தான் நல்ல பால் சுரக்கிறது வரும். அந்த பாலில் தேவையான வந்து ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து அடங்கி குழந்தைக்கு வந்து அது மன உறுதியும் உடல் வளர்ச்சியும் தரும். அதே மாதிரி இறைச்சி, இறைச்சி எடுத்துக்கணும்னா முடிஞ்சவங்க சாப்பிடலாம், வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தினந்தோறும் ஒரு முட்டை நிச்சயமாக வந்து சாப்பிடணும். அது தவிர வந்து பெரிச்சம்பழம் சாப்பிடலாம். கடலை உருண்டை இருக்கு இல்லைங்க, கடலை மிட்டாய் இருக்கு இல்லையா, அந்த கடலை மிட்டாயெல்லாம் சாப்பிடும் பொழுது இரும்பு சத்து தாய்க்கு அதிகமாக இருக்கும். அது குழந்தைக்கு தேவையான இரும்பு சத்தையும் அது குழந்தைக்கு கொடுக்கும். அதனால் வந்து நம்ம ஊரில் என்னென்ன கிடைக்குதோ, அது வெளியூர்லேருந்து வரக்கூடிய பழங்கள் இந்த கிவி ஃப்ரூட்ஸு இதெல்லாம் தான் எனக்கு வேணும் அப்படின்லாம் வந்து கேட்கக்கூடாது. ஆப்பிள்லாம் கேட்கக்கூடாது. ஒரு சின்ன நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து விட்டமின் சி மண்டி கிடக்குது, எக்கச்சக்கமான விட்டமின் சி இருக்குது. அது வந்து 10 ஆப்பிள் சாப்பிட்டாலும் இந்த ஒரு சின்ன நெல்லிக்காய்க்கு ஈடு இணையாகாது. விட்டமின் சி எதுக்குன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தாய்க்கும் அதிகரிக்கும், குழந்தைக்கும் அதிகரிக்கும். அதனால் நம்ம ஊரில் என்னென்ன கிடைக்குதோ சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள், சத்தான உணவுப் பொருட்கள் எல்லாமே சாப்பிடலாம். அதே போல் ஒரு தாய் தினந்தோறும் 4-5 லிட்டர் வரைக்கும் தண்ணி சாப்பிடணும். ஏன்னா பால் ரத்தம் கலந்த ஒரு நீர் தான், திரவம் தான். அதனால் வந்து நீர் சத்து அதிகமாக அவர்களுக்கும் தேவைப்படும். நம்ம வந்து ஒரு இவ்வளோ தான் தண்ணி சாப்பிடணும், இவ்வளோ தான் குடிநீர் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. 4-5 லிட்டர் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து நீர் சத்து குறைபாடு வராது, அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை.
மிகவும் பயனுள்ள கருத்துக்களை ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். பொதுவாகவே மனிதன் வாழ்வதற்கு மன அமைதியும் உடல் ஆரோக்கியம் என்பது இன்றியமையாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
தாய் இருக்காங்கன்னா அவங்க பிரசவம் ஆன பிறகு ஒரு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுப்பதை வந்து அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் வந்து உறுதிப்படுத்த வேண்டும். எப்படின்னா குடும்பத்தில் கணவர் இருப்பார், மாமியார் இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க, இல்லை மைத்துனர் மைத்துணியெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து தாய்ப்பால் அந்த தாயை வந்து தாய்ப்பால் கொடுப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு துணையாகவும் ஆதரவாகவும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான பணிவிடைகள் செய்வது, அவர்களுக்கு தேவையான வந்து சுத்தமான இருப்பிடத்தை ஏற்படுத்தி தருவது, சத்தான உணவுப் பொருட்களை வந்து வழங்குவது, மற்றும் வந்து கணவன் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு முறையும் வந்து சுகாதார செவிலியர்கள் சொல்லுவாங்க, இந்த தினத்துக்கு வந்து எங்களுக்கு செக்கப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனைக்கு கூட்டு வர சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணணும், அந்த தினத்தில் வந்து சுகாதார செவிலியர்களை சந்தித்து வேறு மாத்திரை ஏதாவது வேணுமா, இல்லை வந்து அவங்களுக்கு இரும்பு சத்து மாத்திரை தேவைப்படுதா, இல்லை வேறு சத்து பொருட்கள் ஏதாவது தேவைப்படுதான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான பரிசோதனைகள்லாம் பண்ணுவாங்க. ஒரு தாய்க்கு பண்ணும்பொழுது அந்த பாலில் எப்படி கொடுக்கணும், குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும், எப்படி அரவணைச்சி கொடுக்கணும், எந்த முறையில் கொடுக்கணும், இல்லை வந்து மார்பில் இருந்து ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசோதனையின் போது வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கும் பொழுதே வந்து அந்த சுகாதார செவிலியர் வந்து அவங்களுக்குரிய விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க. குழந்தை பிறந்தா எப்படி பார்த்துக்கணும், குழந்தைக்கு வந்து எப்படி பால் ஆரம்பிக்கிறது, மார்பை வந்து எப்படி சுத்தமாக பார்த்துக்கிறது, குழந்தைக்கு வந்து எப்படி பால் ஊட்டுவதை அறிமுகப்படுத்துவது எல்லாமே சொல்லித்தருவாங்க. எவ்வளோ நேரத்துக்குள்ளே பால் தரணும், எவ்வளோ நாள் வரைக்கும் தரணும், குழந்தைக்கு முடிஞ்ச வரைக்கும் 2 வருடங்கள் ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தைக்கு தாய்ப்பால் தரணும். முதல் 6 மாதங்கள் வரைக்கும் எந்த உணவும் தேவையில்லை. அதுக்கு பிறகு வந்து குழந்தைகளுக்கு வந்து இணை உணவு தரலாம். கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து ஒரு தண்ணி உணவாக திரவ உணவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கெட்டியமான உணவு ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் போக 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 ஒரு வயதுக்கு மேலே 4 அடவில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அதிகமாக வேக வச்ச சாப்பாடு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் வந்து முதல்ல 6 மாதம் கண்டிப்பாக தாய்ப்பாலை தவிர எதுவும் ஒரு தாய் கொடுக்க வேண்டியதில்லை. அதனால் வந்து இந்த குழந்தை பிறந்து ஒரு 2 வருடங்கள் வரைக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லாம் வந்து அந்த தாய்மார்களுக்கு உறுதுணையாகவும் அவர்களை தாய்ப்பால் கொடுப்பதற்கு ஊக்குவிக்கும் விதமாகவும் இருந்து செயல்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும்.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். மருத்துவத்துறையை பொறுத்தவரையில் இரத்த தானம், இரத்த வங்கி என்பது பெருமளவில் மக்களுக்கு தெரிந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட தாய்ப்பால் வங்கி என்பது கிராமப்புற மக்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பெருமளவில் தெரியாமலே தான் இருக்கிறது. தாய்ப்பால் வங்கி குறித்த விழிப்புணர்வான தகவல்களை மக்களுக்கு வழங்கும் வகையில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
வங்கி என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது வங்கி என்பது சேகரிக்கும் இடம், சேகரித்ததை எடுத்து செலவழிப்பது, அதுதான் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ தாய்ப்பால் வங்கி அப்படின்னா வந்து இந்த நகரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது இந்த நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ராணியர் மருத்துவமனையில் தாய்ப்பால் வங்கி எங்கிட்டு இருக்கு. இந்த தாய்ப்பால் வங்கி எதுக்காக, பாலை எதுக்காக சேகரிக்கணும் ஒரு தாயனுடைய பாலை அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு சில காரணங்களால் வந்து திடீர்னு வந்து அம்மா இறந்துருவாங்க குழந்தையை விட்டுட்டு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தேவைப்படும் இல்லையா. ஒரு சில காலகட்டங்களில் வந்து அம்மா வந்து என்ன ஆகணும்னா உடல் பாதிப்புகள்னால வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் குழந்தை பிறந்த பிறகு. அப்போ வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தாயினிடம் போய் தாய்ப்பால் எடுக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் தாய்ப்பால் வங்கியினுடைய சேவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து ஒரு தாய்க்கு வந்து 400-700 ml வரைக்கும் பால் சுரக்கும்னு சொல்கிறேன். ஒரு குழந்தை, அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு தாய் வந்து குழந்தைக்கு கொடுத்த பால் போக மீதி இருக்கும் பாலை வந்து தாய்ப்பால் வங்கியில் கொடுத்து சேகரிக்கலாம். சேகரித்தால் அது மற்ற குழந்தைகளுக்கு, இந்த மாதிரி வந்து தாய் இல்லாத குழந்தைகளுக்கும், அதாவது தாய் வந்து வேற வந்து சிகிச்சை பெறும் காலகட்டங்களிலும் அந்த குழந்தைக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் நம்முடைய மாவட்டத்தில் ராணியர் அரசு மருத்துவமனையில் வந்து இந்த வசதி இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த தாய்ப்பாலையும் கொடையாக கொடுக்கலாம். இந்த கொடையாக கொடுத்தா மற்ற குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல சேவையாக, ஒரு பெரிய தொண்டாக, ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும்.
மிகவும் சிறப்பான கருத்துக்களை ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வரும் நவீனமயமாக்கல் நகரமயமாதலை தொடர்ந்து அனைத்து பெண்களும் பெருமளவில் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுப்பதனால் தன்னுடைய அழகு குறைந்துவிடும் என்கின்ற அச்சத்தினாலோ பல்வேறு காரணங்களினாலும் தாய்ப்பால் கொடுப்பதை குறைத்து விடுகிறார்கள். தாய்ப்பாலினால் அழகு குறையுமா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
அதாவது தாய்ப்பால் கொடுப்பதனால வந்து அழகு குறையும் என்றது வந்து ஒரு அறியாமை, தெரியாதவங்க சொல்கிறது. தாய்ப்பால் கொடுப்பதனால அழகு அதிகமாகும், நான் மருத்துவனாக இருந்து சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு தாய்க்கு வந்து இயற்கை ஏற்கனவே வந்து பல சிறப்புகளை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதாவது ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த மார்பிளரில் பால் சுரப்பதற்காக ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வந்து இயற்கை சுரக்க வைக்குது. அதே மாதிரி வந்து ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோனையும் சுரக்க வைக்குது. அந்த சுரக்கிறதுனால மார்பில் உள்ள செல்களில் வந்து பால் சுரப்பது அதிகமாகிறது. பால் சுரப்பது அதிகமாகும் பொழுது தன்னால் வந்து அம்மா வந்து குழந்தைய அரவணைச்சி பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து அந்த மார்பை தேடி குடிக்கும் பொழுது குழந்தை வாயில் வச்சவொடனே அந்த பால் வந்து தன்னால் வந்து வடிகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இயற்கை வடிவமைச்சு கொடுத்துருக்கு முதல் முதல்ல வந்து கொடுக்கக்கூடிய பாலில். அதனால் வந்து தாய்ப்பால் கொடுப்பதனால் அழகு குறையும் அப்படின்லாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து அறியாமை. அதாவது தாய்ப்பால் கொடுப்பதனால அழகு கூடும். எப்படி அழகு கூடும்னா வந்து தாய்ப்பால், தாய் வந்து ஒரு அன்பாக தான் குழந்தைக்கு வந்து அதனுடைய முதல் உணவை வந்து கொடுக்க முடியும். ஒரு அன்பாக இருக்கிற முகம் எப்போ கொடுத்தாலும் வந்து ஒரு அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது அன்பாக தான் கொடுப்பாங்க. அன்பாக இருக்கிற முகம் எங்கன்னா வந்து அழகு குறைஞ்சி பார்த்துருக்கீங்களா, யாராவது பார்த்துருக்க முடியுமா? ஒரு அன்பாக ஒரு முகத்தில் வந்து ஒரு புன்னகையும், செய்யக்கூடிய வேலையில் ஆர்வத்தோடு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த முகத்தில் வந்து ஒரு அழகு குறைவு என்பது ஏற்படாது. நிச்சயமாக வந்து அது ஒரு தாய்மார்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும். எப்படி பாதுகாப்பை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அந்த அம்மாவுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு மிக மிக இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். புள்ளி விவரங்கள் சொல்லுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அந்த மாதிரி வந்து கர்ப்பப்பை கோளாறுகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகளும் குறைவு. அதே போல் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது என்ன தெரியுமா ஆகுது, முதல் 6 months வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அதுவே இயற்கையில் கர்ப்பத்தடையை உண்டு பண்ணுது. அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம கருத்தடை சாதனங்கள் அந்த மாதிரியான மாத்திரைகள் அதெல்லாம் கூட உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய கருத்தடை அது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எடை கூடுமோ அப்படின்னு நம்ம நிறைய சாப்பிட்றதுனால எடை அதிகமாகிடுமோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் தாய்ப்பாலை கொடுக்குறீங்க, நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் உள்ள ஊட்டச்சத்துக்களையும் மற்ற நீர் சத்துக்களையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு தரீங்க. அதனால் பசி எடுக்கும்பொழுது நிச்சயமாக சாப்பிடும் பொழுது உங்களுடைய எடை கூடவே கூடாது. பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சக்கர வியாதின்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து கர்ப்பம் தரிச்சிட்ட பிறகு குழந்தை பிரசவிக்கும் முன் வந்து இரத்த கொதிப்பு வரும், இல்லை வந்து சக்கர வியாதி வரும். அந்த தாய்மார்கள்லாம் கூட பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து 2 வருடங்கள் பால் கொடுத்தார்களானால் பிறகு வரக்கூடிய சர்க்கரை வியாதியோ இரத்த கொதிப்போ வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. கர்ப்ப காலத்தில் வந்திருந்தாலும் கூட ஆனால் பிறகு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைந்துவிடும். இவ்வளோ மகத்துவம்லாம் இருக்க தாய்ப்பாலை ஒரு தாய் வந்து ஏன் கொடுக்காமல் இருக்கணும்? நிச்சயமாக தாய்னா வந்து தாய்ப்பாலை கொடுக்குறவங்க தான் தாய். அதனால் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து குழந்தை பிறந்துட்டவனே ஒரு சபதம் வச்சுக்கோங்க, 2 வயசு வரைக்கும் என்னுடைய குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுப்பேன், 6 மாதங்கள் வரைக்கும் குழந்தைக்கு வந்து இந்த உணவையும் தாய்ப்பாலை தவிர எந்த உணவையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுலேயே ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்தவும் செய்யுங்க. அதனால் தாய்ப்பால் கொடுப்பதினால் அழகு கூடும்.
இன்றைய சூழலில் பெண்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சிறப்பான கருத்துக்கள். தாய்ப்பால் கொடுப்பதனால் அழகு கூடும். மருத்துவர்கள் குறிப்பிட்டது போலவே தான் அழகு இல்லை என்று கருதக்கூடிய பெண்கள் கூட தாய்ப்பால் கொடுப்பதனால் மிக அழகாக ஜொலிப்பார்கள் என்ற கருத்தை சிறப்பாக கூறினீர்கள். அதனைத் தொடர்ந்து தாய்ப்பாலினால் குழந்தைக்கும் தாய்மைக்கும் ஏற்படக்கூடிய தாய்க்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
அதாவது நான் ஒரு சின்ன கவிதை ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து தாய்ப்பாலே தாய்மையின் வரம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தாய்மையின் வரம் என்னென்ன ஒரு, அதாவது தாய் தான் குழந்தைக்கு வந்து அப்பா யார், அம்மா வேறு மற்றவர்கள்லாம் யாருன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்க முடியும். அந்த தாய் சொல்கிறத தான் குழந்தை கேட்கும். முதல் முதல்ல வந்து குழந்தை வந்து உணர்வுபூர்வமாக பார்க்கக்கூடிய முகம் வந்து ஒரு தாயினுடைய முகம்தான். அந்த தாயினுடைய முகத்தை அரைஞ்சிக்கிச்சின்னா அது வந்து தாய்க்கும் செய்க்கும் இடையில் வந்து ஒரு பெரிய ஒரு பிணைப்பையே உண்டாக்கிறோம். அதனால் வந்து தாய்ப்பால் என்பது பிணைப்பை உண்டு செய்வதற்கு ஏற்றதொரு ஒரு மகத்தான ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம் தாய்ப்பால். பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த குழந்தை பிறந்து 6 மாதங்கள் வரை நீங்கள் தடுப்பூசியே போடாமல் இருந்தால் கூட நோய் வராது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக வந்து உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்க மாதிரி குழந்தை பிறந்தவொடனே தடுப்பூசியெல்லாம் போட வேண்டிய அட்டவணைப்படி எல்லா தடுப்பூசியும் போட்டுடணும். ஆனால் 6 மாதங்கள் வந்து வரைக்கும் அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாக அமைஞ்சு இந்த வயிற்றுப்போக்கு இந்த சுவாச கோளாறுகள் வராமலாம் வந்து குழந்தைக்கு வந்து தடுக்கும். அந்த மாதிரி வந்து தாய்க்கு வந்து ஏற்கனவே கூறியது போல் இந்த மார்பக புற்றுநோய் வராது, கர்ப்பப்பை கோளாறுகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. குழந்தை பிறந்தவுடன் அந்த கர்ப்பப்பை சுருங்குவதற்கு ஏற்படக்கூடிய கால அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறுகிறோம். அதனால் வந்து இரத்தப்போக்கு உதிரப்போக்கு குறைந்து விடும். இதெல்லாம் வந்து இவ்வளோ நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து தாய்க்கும் செய்க்கும் ஒரு பெரிய ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி அன்பான ஒரு உறவை ஏற்படுத்தி இந்த தாய்ப்பாலை அனைவரும் போற்றி ஒரு தாயை கொடுக்கும்படி செய்ய வேண்டும்.
ரொம்பவே சிறப்பான கருத்துக்களை, இன்றைய நம்மளுடைய மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை, பெண்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பயனுள்ள தகவல்கள். ஆகஸ்ட் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வார விழா மிக சிறப்பாக அனுசரிக்கப்பட்டு சிறப்பாக நிறைவேற இருக்கிறது. இன்றைய தினத்தில் உலக தாய்ப்பால் வார தினத்தில் தாய்ப்பாலின் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் தாய்ப்பால் கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதிகம் சுரப்பதற்கான உணவு முறைகள் என பல்வேறு பயனுள்ள தகவல்களை வழங்கிய திரு டாக்டர் சரவணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
இதுவரை உலக தாய்ப்பால் தின வார விழாவின் தாய்ப்பாலுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் கேட்டு எல்லா தாய்மார்களும் வந்து பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் 6 மாதங்கள் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும், 2 வருடங்கள் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம். முதல் 6 மாதங்களுக்கு எந்த உணவும் தேவையில்லை, அடுத்தது இணை உணவு கொடுத்துக்கிட்டே 2 வயது வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு புதுகை பண்பலைக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
நேர்களே, இதுவரை உலக தாய்ப்பால் வார தினத்தை முன்னிட்டு தாய்ப்பாலின் மேன்மையும் முக்கியத்துவமும் குறித்த புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலன் மற்றும் நோய் தடுப்புத்துறை முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.